நீங்க அப்பா எடுத்துக்கலாம், இந்த பக்கம் நீங்க இங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படி அந்த ஸ்வீட்டா இருந்த கூப்பிடு அப்படி போய் ஸ்வீட்டா கூப்பிடுங்க. மாமின்னா நீங்களும் இந்த பக்கம் வந்துடும். புஷ்பம் வரல போட்டாரு, நீங்க வரல புஷ்பங்களா நான் வாங்கி வரதான தெரியாது, நீங்க போய் அரேஞ்ச் பண்ணி நீங்க மேல வாங்க அப்பதான் தெரியப்படும். வாங்க மேல வாங்க. ஸ்ரீநாதாதி குருத்ரயம் கணபதிம் பீடத்ரயம் பைரவம் சித்தௌகம் முடகத்ரயம் பதயுகம் தூதீக்ரமம் மண்டலம் வீராந்தியஷ்டஜதஷ்டஜட்டினவகம் வீராவலி பஞ்சகம் ஸ்ரீமன் மாலினி மந்தராஜ சஹிதம் வந்தே குரோர் மண்டலம் சிந்தூராருண விக்ரஹாம் பிரணயனாம் மாணிக்கமௌளி ஸ்புரத்தாராநாயகசேகராம் ஸ்மிதமுகீமாபீனவட்சோருஹாம் பாணிபியாமரிபூர்ணரத்னஜடகம் ரத்தோத்பலம் விப்ரதீம் சௌமியாம் ரத்னகடஸ்தரக்தசரணாம் த்யாயேத் பராமம்பிகாம். மகாயாக கர்மாராத்யா மகாபைரவ பூஜிதா மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவ சாட்சிணி மகாகாமேச மகிஷே மகாத்ரிபுர சுந்தரே சதுஷ்டியுபாராத்யா சதுஷ்டி கலாமயி மகாசதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதா. ஜெகன்மாதா மகாத்ரிபுர சுந்தரி லலிதா பரமேஸ்வரி அம்பாளுடைய திவ்யமான நாமாக்கள், எந்த நாமாக்களை ஸ்மரண மாத்திரத்தினால மனுஷனுக்கு உயர்ந்ததான நிலை கிடைக்குமோ, மறுபிறவி இல்லாதான ஒரு பரமானந்தம் சிவானந்தத்தை அனுபவிப்பானோ அப்படிப்பட்டதான திவ்யமான நாமாக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கோம். முக்கியமாக போன வாரம் அம்பாளுடைய ஸ்வரூபம் மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவ சாட்சிணி அப்படிங்கிற நாமாவை பார்த்தோம். மகாதாண்டவம் பரமேஸ்வரன் பிரளய காலத்தில் அடிந்திருக்கார். இந்த மகாதாண்டவத்தினுடைய பரம தாத்பரியம் என்ன அப்படின்னு, உலகமானது மறுபடியும் சிருஷ்டிக்கணும், சிருஷ்டி ஸ்திதி மாறிண்டே வரணும், அப்பத்தான் அந்த தத்துவமானது நம்மளுக்கு நன்றாக புரியும். பல சந்தர்ப்பங்கள்ல இருந்த போதிலும் அந்த சந்தர்ப்பங்கள்ல இருக்கக்கூடியதான மனிதனுக்கு ஏதோ ஒரு விதமாக அவனுக்கு ஞானமானது ஏற்படும். எல்லோருக்கும் ஒரே மாதிரி ஒரே சந்தர்ப்பத்தில் ஞானம் வர்றதுன்னு சொல்ல முடியாது. பல கோணங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல பல மனுஷியாளுடைய ஒரு சேர்க்கையினாலே ஏற்படலாம். பல கோவில்களுக்கு போறோம், பல கோவில்களுக்கு போன போதிலும் சில கோவில்கள்ல போகும் பொழுது நமக்கு மனசு லயத்தை அடையிறது. அதனால தேவதா விக்கிரகம் வசதியா இருக்கோ இல்ல மூர்த்தி வைபவம் வசதியோ அப்படின்னு சொல்லலாமா? ஒன்னும் சொல்ல முடியாது. எல்லாமும் மந்திரங்களோட தெரிந்து இருக்கோம், ஒரே மந்திரம் தான், ஒரே ஸ்வரூபம் தான். ஆனா சில பேரு சொன்னா அது விசேஷமாக இருக்கு. அப்படி இந்த நாமாக்கள்ல இந்த மகாதாண்டவமானது எதுக்கு? நமக்கு பல சந்தர்ப்பங்கள் கொடுக்கணும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மனுஷனுக்கு கொடுக்கணும், ஏதோ விதமாக முன்னுக்கு வரணும், எனக்குடையதான ஒரு அபிப்பிராயம் அவனுக்கு ஏற்படணும். அதற்காக மறுபடியும் பழசையெல்லாம் அழிச்சு புதுசாக பண்ணணும்னு ஆரம்பிச்சார். இப்படி பழசு அழிச்சு புதுசாக ஆரம்பிக்கிற காலத்தில் அவர் தியானம் பண்ணக்கூடியதான அந்த நாட்டியம் இருக்கே அதுக்கு நம்ம தாண்டவம்னு சொன்னோம். அது மகா தாண்டவம். என்ன, இந்த கல்பத்துல கடைசி தாண்டவம், அதனால மகா தாண்டவம். அதுக்கப்புறம் கல்பம் முடிய போறதில்லவா? ஆகையால் மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சிணி. இப்படி இருந்த போதிலும் உலகமெல்லாம் பிரளயத்தை அடையிறது, ஒரு தத்துவமும் இல்ல, ஒரு ஜீவியும் இல்ல, எல்லாம் அழிஞ்ச போனதிலும் அவர் சாட்சியாக பார்த்துட்டு இருக்கார். அந்த சாட்சி தத்துவம் இருக்கே ரொம்ப வசதியான தத்துவம். நீங்க வீட்டுல இருக்க கொந்தளிச்சுட்டு இருக்க ஒரு பையன் இன்னொரு பையனோட அடிச்சுட்டு இருக்கான், சண்டை போட்டு இருக்கான், நீங்க சாட்சியா இருப்பீடா? ஏதாவது ஒரு பக்கத்துல போய் இவன் அடிக்கிறதோ அவன் அடிக்கிறதோ ரெண்டு பேரும் அடிக்கிறதோ ஏதோ பண்ணிட்டு இருக்க. ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை தள்ளிவிட்டான்னா அம்மா என்ன பண்ணணும்? ஏண்டாப்பா தள்ளினேன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி இனிமேல இல்லேன்னு இந்த குழந்தைய சமாதானப்படுத்தணும். என்ன பண்றா தெரியுமா? நான் எந்த குழந்தை தள்ளித்தோ அந்த குழந்தைய அடிக்கிறான். இப்ப என்னாச்சுன்னா கீழே விழுந்ததுனால இந்த குழந்தை அழறான், நீ அடிச்சதுனால அந்த குழந்தை அழுந்துருது. இப்படி லோகத்துல பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையா? ஆனா இந்த சாட்சி தத்துவம் எது எப்படி இருந்தாலும் எதிரில் இருக்கக்கூடியதான வியக்தியை நம்மளை வச்சாலும் நீங்க ரியாக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு கத்துக்கணும். அவன் வெயிறா, உங்களுடைய உண்மையானது அவளுக்கு தெரியல, இவர் நல்லவருங்கிறதும் நல்ல வழியில் இருக்காருங்கிறது அவளுக்கு தெரியல. தெரியாததுனால அவன் மனசுல எப்படி இருக்கணுமோ அப்படி நீங்க நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கிற, அது இல்லாததுனால அவளை கோபம் வருது, கோபம் வந்தா வெயிறா. அதனால நம்ம மாற முடியுமா? தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்திதௌ. எது நல்லது எது கெட்டதுங்கிறது சாஸ்திரம்னா சொல்லணும். தீட்சையார சந்தர்ப்பத்திலேயே அந்த குரு கிட்ட சொல்லிருக்கேன், காமம் குரோதம் வரப்படாதுன்னு. குருவே மறந்த வாழ்க்கை அவன் பிரதிஜை இருக்கா? முதல்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கோபத்தை குறைச்சுக்கிறோம். தினந்தோறும் நம்ம யோஜனை பண்ணணும், நம்ம கோபத்தை நம்ம குறைச்சுக்கணும். நம்மளுடைய ஆசைகளை இது வேணும் அது வேணுங்கிற ஆசைய குறைச்சுக்கணும். நாம பொய் பேசுறது நிறுத்தணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சந்தர்ப்பங்கள் நாம நல்ல வழியிலேயே இருக்கணும் அப்படிங்கறத நாம தான் வரவழைச்சுக்கணும். இப்படி வரவழைச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் மனுஷனுக்கு என்ன ஒரு தத்துவம்னு சொன்னால், அவன் இடத்துல அகங்காரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த அகங்காரமானது இவனுக்கு குறையணும். இது குறையறதுக்கு எப்படி வழி அப்படின்னா சாட்சியா இருக்க கத்துக்கணும். இத சொல்றதுக்காதான் மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினிங்கிற நாம வந்திருக்கு. இந்த தாண்டவத்தை பத்தி விசேஷமாக நமக்கு போன வாரம் பார்த்தோம். டிம்பம் டிம்பம் சுடிம்பம் பச்ச பச்சதா ஜம்ய ஜம்யம் பிரஜம்யம் நிருத்யந்தா சப்தவாத்யை சஜமுரசிரசேகரம் தாட்சபட்சை பூர்ணம் ரக்தாவசானாம் ரக்தாசவானாம் யமமஹிஷமஹாசிருங்கமாதாய பாணௌ பாயாத்யோ வந்தியமான பிரளயமுதிதயா பைரவக் காலராத்ரியா. அப்படிங்கிற ஸ்லோகம் போன வாரம் நம்ம பார்த்தோம். தாண்டவ வைபவத்தை பார்த்தோம் நம்ம. அந்த தாண்டவ வைபவத்தோடைய வாசிஷ்டத்துல சொன்னதான இந்த வைபவம் நிர்வாண பிரகரணத்துல கடைசியில சொன்னதான பிரகரணம் அது. இது ஆனதுமே உபசம பிரகரணம்னு அங்க. அந்த உபசம பிரகரணத்துல இந்த தாண்டவத்தினுடைய ஒரு விசேஷமும் மனுஷன் அகங்காரத்தை ஜெயிக்க வேண்டியதான முக்கியத்துவமும் அங்க சொல்லிருக்க. அதுல ஒரு கதை சொல்லிருக்க, அதை பார்த்த போய் மேல வரக்கூடியதான கதை இதுல அந்த சந்தர்ப்பம் இல்ல லலிதா சாஸ்திரநாமத்துல. அதனால இங்கத்தான் அதை நம்ம தீர்மானமாக அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. ஏழாவது மன்வந்தரத்துல இப்ப நம்ம இருக்கக்கூடியதானது த்விதீய வராகே ஸ்வேத வராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே. நம்ம எப்படி இருந்துட்டு இருக்கோம், 28வது ஆவர்த்தத்துல இருந்துட்டு இருக்கோம். அப்பொழுது 7வது ஆவர்த்தத்துல நடந்ததான ஒரு சரித்திரம் இது. இந்த 7வது ஆவர்த்தத்துல மால்ய தேசத்துல சிகித்வஜன் ஒருத்தர் வந்தார், ஒரு ராஜா இருந்தார். சிகித்வஜன் பேர் அவருக்கு. இந்த சிகித்வஜன் ஒரு பேர் வச்சா என்ன அர்த்தம் தெரியுமா, புராணங்கள்லயும் எங்கேயும் பேர் வச்சா அதுக்கு தாத்பரியம் உண்டு அர்த்தம். நம்ம லோகத்துல ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறோம், அந்த பேருக்கு சந்தர்ப்பம் இல்லாம பேர் வச்சுக்கிறோம். ஆனா புராணங்கள்லயும் இத்திஹாசங்களும் பேர் இருந்தா அதுக்கு ஒரு தாத்பரியம் உண்டு. ராமாயணத்துல இத மதுவனம்னு ஒண்ணு இருக்கு பத்தல, அந்த குரங்கள்லாம் வந்து மதுவனத்தை ஹிம்ச பண்ணிட்டு நாசம் பண்ணிட்டு அட்டூழியம் பண்ணிட்டவள்லாம் யாரு, அனுமான் முதலியவர் எல்லாம். ஏண்டா இவெல்லாம் ஜெயிச்சிட்டு சீதா தேவியை பார்த்துட்டு வந்தாளாம், அந்த சந்தோஷத்தினால ஏதோ பண்ணினா. அந்த பண்ற காலத்துல என்னாச்சுன்னா அங்கதனை போய் கேட்டா, நாங்கெல்லாம் தேன் சாப்பிடணும் மாதிரி இருக்கு, எங்களுக்கு ஆசையா இருக்க, நாங்க ஏதாவது பண்ணுவோமா அப்படின்னு அங்கதனை பார்த்தார். சரி பண்ணுங்கட்டார். அத்தனை குரங்குகளும் உள்ள போய் அந்த வனத்தை நாசம் பண்ணிட்டு அது என்ன வாலி பத்திரமா காத்துண்ட வனம். அதுக்கப்புறம் சுக்ரீவர் அவருக்காக அந்த வனத்தை காப்பாத்துட்டு இருக்கார். அழகான புஷ்பங்கள் எல்லாம் வச்சு நம்ம பார்க் மெயின்டைன் பண்ற போல ராஜாவுனுடைய பார்க் மெயின்டைன் பண்றதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கு ஒருத்தர போட்டு வச்சிருந்தார். அந்த போட்டு வச்சிருந்தாரோ இல்லையா அவர் இருக்காரு, அவருக்கு பேர் என்ன தெரியுமோ, ததிமுகன்னு பேர். ஏன் சார் வால்மீகி ராமாயணத்துல ததிமுகன்னு பேர் வச்சார் அவருக்கு, ஏதோ பேர் வைக்கலாமோ இல்லையோ, ஏன் பேர் வச்சார் தெரியல. அதே போலயே சில பேர்கள்ல சொல்லுவா சில பேர் சொல்ல மாட்டார். ராமாயணத்துல அகஸ்திய பிராத்தான்னு சொல்லியிருக்கார். அயோத்தியா காண்டத்துல ராமன் ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் போயிட்டு இருக்கார். ஒரு ஆசிரமத்தில் போகும்பொழுது அவர் அகஸ்திய பிராத்தான்னு சொன்னார், அவர் பேரை சொல்லல. ஏன் சுவாமி குரங்குகளுக்கெல்லாம் பேர் நலன் நீலன் மனிதன் மைனாகித்தன பேர் சொன்னார் வால்மீகிக்கு, அந்த அவர் பேரு தெரியாதா, அகஸ்தியருடைய அண்ணான்னு மட்டும் சொல்லி நிறுத்தி விட்டாரு, ஏன் பேரை சொல்லல. ரொம்ப பெரியவாரங்க அவர் பேர் சொல்லப்படாது. ஸ்ரீமத் பாகவதத்துல ராதாதேவி பேர் சொல்லல. ஏன் சுவாமி சொல்லப்படாதா, அனயா ராதிதோ நூனம் அப்படின்னு பதச்சேதம் பிரிஞ்சுட்டு நாங்க எல்லாம் அத்தியனம் பண்ண. ஓஹோ ராதாதேவி சொல்லிருக்க, சொல்லாமலும் இருக்கப்படாது சொல்லவும் படாது. ரொம்ப பெரியவாளா இருந்து அவ பேர் சொல்லப்படாது. சுகஸ்வாமி சொல்லல. ஏன் தெரியுமா, அந்த ராதாதேவி ஸ்மரணம் வந்தால் அவர் வந்து சமாதிக்கு போயிடுவார். சமாதிக்கு போயிட்டாருன்னா 2 மணி நேரம் வழியில வரமாட்டார். 7 நாள் நாங்க விடாம கதை சொல்றேன்னு பிரதிஜை பண்ணிருக்கேன் எப்படி. ஆகையால் தான் சொல்லப்படாதுங்கிறதுக்காக வேணும்னே மறைச்சு வச்சார் அம்பாளுடைய ஒரு சரித்திரத்தை. ஆனா அனையா ராதி தோணும் சொல்லிவிட்டார். எதுக்காக சொல்லாம இருக்க முடியாதே, எங்க கிருஷ்ணனுக்கு அவ்வளவு வசதியான ஒரு ஸ்வரூபம், கிருஷ்ணனை விட 2 வயசு பெரியவள் ராதாதேவி. ஒரு யுதம் பெரியவன் சொல்றவா இருந்துட்டு இருக்கா, அந்த அம்மாவுக்கு 12 வயசு கிருஷ்ணனுக்கு 10 வயசு. இது என்ன சுவாமி, அந்த காலத்திலேயே என்னமோ நடந்திருக்குன்னு வச்சுங்களேன், அது விவகாரம் என்ன. அப்படி ஒரு வசதியாக அவருக்கு வந்து சேஷ கைசோர வயசுன்னு சொல்றான். 5 வயசு வரைக்கும் பால்யமா கௌமாரக்கு பருவம், அதுக்கு மேல பௌகண்டம், அதுக்கு மேல கைசோரம். 15 வயசு வரைக்கும் கைசோரம், அதுக்கப்புறம் யவ்வனம். 15 வயசுக்கு மேல யவ்வனம். இவர் கைசோரத்துல இருக்கார். 10 வயசை பௌகண்டம் அப்பதான் தாண்டி இருக்கார். துவாதசி துவாதச வார்ஷிகம் சதா துவாதச வார்ஷிகம் அப்படின்னு தேவி பாகவதத்துல எப்பொழுதும் 12 வயசோட இருக்கிறவள். அதுக்கு மேல வயசே தாண்டியாக சினிமாஸ்டார் மாதிரி வச்சுப்போமே. எப்ப கேட்டாலும் வயசு அதுக்கு மேல சொல்ல மாட்டேன். ஆனா நிஜமாகவே அந்த அம்மாவுக்கு 12 வயசுக்கு மேல ஆகல. அந்த சேஷ கைசோரம்னு சொல்றார் கிருஷ்ண பரமாத்மாவோட. அப்படி அந்த ராதாதேவனுடைய மகாத்மியத்தை தேவி பாகவதத்துல விஸ்தாரமாக சொல்லியிருக்க. ஆனா அந்த அம்மா பேரு ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்ல மாட்டேன்னு பிரதிஜையா எடுத்துன்னு சொல்லல. அதே மாதிரி இவருக்கு சில விசேஷமான பேர் வச்சிருந்திருக்கோம். எதற்காக ததிமுகன்னு பேர் வச்சுன்னு கேட்டார். அதுக்கு வியாக்கியானங்கள்ல கதகாதி வியாக்கியானங்கள், ராமாயணத்துக்கே நிறைய வியாக்கியானங்கள் இருக்கு. அதுல என்ன சொல்றார், ஒரு வியாக்கியானத்துல இந்த முதல் பிரசவமாக பாத்தீங்களா அம்மாவுக்கு அந்த பெரிய குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு அம்மா மேல ரொம்ப அபிமானம், அப்ப பிறந்திருக்கான். அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கற, இந்த அம்மாவுக்கு எவ்வளவு பால் கொடுக்கணும்னு தெரியாது, அந்த குழந்தைக்கு எவ்வளவு பால் சாப்பிடணும்னு தெரியாது. அது வயர் ரொம்ப போயிட்டு இன்னைக்கு போறோம்னு சொல்றாரு சொல்றாரு. அந்த குழந்தை பாட்டுக்கு பால் சாப்பிட்டு இருக்கு. இந்த அம்மாவுக்கு இதோட நிறுத்தணுங்கிறது இந்த அம்மாவுக்கு தெரியல. நிறைய பால் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சார், இனிமேல் சாப்பிட முடியல, அதனால விட்டுடுத்து. அந்த குழந்தை கீழே விழுந்தது, கீழே படுத்துக்க வச்சிருக்கா. ஒரு தரம் இந்த பக்கம் புரண்டு படுத்துன்றது, மறுபடியும் இப்படி படுத்துன்றது. உள்ள இருக்கிற வயத்துல இருக்கிற பால் வெளியில வந்தது. பால் வெளியில வந்ததுன்னா எப்படி சொன்னா தயிரா மாறி வந்தது. சின்ன குழந்தை பால் இப்பதான் சாப்பிட்டிருக்கு, ஆனா அது என்னாச்சு, தயிரா மாறி வந்துதான். என்னாச்சுன்னு அதிகப்படியாக பால் சாப்பிட்டது. அதே மாதிரி எவ்வளவு சம்பளம் கொடுக்கணுமோ அதை விட 5 மடங்கு அதிகமா கொடுத்தானா. அவ்வளவு அதிகமா சாப்பிட்டதுனால சம்பளம் வாங்கிட்டதுனால அவனுக்கு ததிமுக்கன்னு பேர். யாரு விவகாரம் என்னன்னு, இவருடைய ஆத்தக்காரிக்கு அண்ணா எப்படி இருக்கும், அப்படிதானே நிறைய சம்பளம் கொடுத்திருக்கான். ததிமுக்கன்னு பேர், ரொம்ப கொடுத்திருக்கானா. அதனால இந்த அனுமாரி வாழ்லாம் போனா என்னாச்சுன்னு, நடுவுல தடுத்தான், 2 அடி கொடுத்தார், கீழே விழுந்துட்டார். அவன் மயக்கம் தெளிஞ்ச பிறகு அங்கே போய் ராமனிட்ட போய் சொன்னான்னு. ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி புராணங்கள்லயும் இத்திஹாசங்கள்லயும் ஏதாவது பேரு சொல்லியிருந்தா அந்த பேருக்கு பின்னால ஒரு ரகசியம் இருக்கும். அதே போல இங்க இருக்கிற சிகித்வஜனுக்கு ஒரு பேர். சிகின்னு என்ன தெரியுமா, சிகமுள்ளது சிகி, மயில்னு பேரு. மயில் துவஜத்துல வச்சிருந்த சுப்பிரமணிய சுவாமி, அந்த சுப்பிரமணிய சுவாமி ஞானத்துக்கு பிரதீகம். ஆகையால் சிகித்வஜன்னா ஞானம்னு அர்த்தம். அந்த சிகித்வஜனுக்கு ஒரு ஆத்துக்காரி. அந்த அம்மாவுக்கு என்ன பேருன்னு, சூடாலான்னு பேர். சூடான்னு சங்கச்சூடன் சொல்லிட்டு இருக்கா இல்லையா, சூடாமணி. சூடான்னா என்ன அர்த்தம், தலையில இருக்கிற ராக்கோடி வச்சுட்டு இருக்க அந்த பாகத்துக்கு சூடம் அப்படியும் பேர். அந்த சூடாலா புத்தி எங்க இருக்கு, தலையில இருக்கு. ஆகையால் புத்தி அப்படிங்கிற சூடாலான்னு பேர். அவ ரெண்டு பேரும் ரொம்ப ராஜ்யத்தை ரொம்ப நன்னா பரிபாலனை பண்ணின, ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப வசதியா இருந்து வெகு நாட்கள் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணி அமிதமான ஒரு தாம்பத்தியம், அற்புதமான ஒரு தாம்பத்தியம். அம்பாளை பூஜை பண்ணிட்டு இருக்கா சூடால. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் விடாம பூஜை பண்ணுவாளாம், அந்தரியாகங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாளாம். அப்படிப்பட்டதான அந்த அம்மாவுக்கு கொஞ்ச நாளைக்கு பகவத் அனுகிரகத்தினால வேதாந்தத்தை வாசிக்க கூடியதான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இவ ரெண்டு பேரும் வேதாந்தத்துல ரொம்ப விசேஷமாக வாசிச்ச, குருபதேசம் கிடைச்சது. அந்த குருபதேசத்தினால ரொம்ப ஆனந்தமாக ஆத்ம தத்துவம் புரிஞ்சது. ஆனா விடாம முயற்சி பண்ணினா சூடால, அந்த முயற்சி பண்ணி அந்த பரமேஸ்வரனுடைய நாட்டியமானது இதயத்துல தியானம் பண்ண ஆரம்பிச்சான். அந்த தியானம் பண்ணி சமாதி கிடைச்சு அந்த சூடாலைக்கு ஆத்ம தத்துவ ஞானம் வந்தாச்சு. ஒரு நாளைக்கு சிகித்வஜன் அப்படி வந்தார். வந்து அந்த சூடாலைய அந்தாபுரத்துல அப்படி பார்த்தார். பார்த்ததுமே இவ்வளவு மனசு நிம்மதி, உங்க முகத்துல இவ்வளவு சாந்தி இருக்கு, என்னமா இங்க சாந்தி வந்தது உமக்கு அப்படின்னு சூடாலைய கேட்ட. இந்த அம்மா என்ன சொன்ன தெரியுமா, கடச்சது சிந்தாமணி, அதை எனக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தார் குருநாதர், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. ஆகையால் உள்ளூர் இருக்கிற சந்தோஷம் வெளியில தெரிஞ்சதுன்னு சொன்ன அந்த அம்மா. இந்த சிகித்வஜன் பார்த்தாராம், இந்த அம்மா எந்த குருட்ட வாச்சாரோ அதே குருட்ட தான் நான் வாச்சிருக்கேன். அந்த அம்மா எப்படி தபஸ் பண்றாலும் நானும் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், நானும் விடாம நாமாக்களை சொல்லிட்டு இருக்கேன். இருந்த போதிலும் நமக்கு வராத இந்த நிலை இந்த அம்மாவுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு மனசுல ஒரு தாபம் இருந்தது இவருக்கு. இந்த அம்மா இவர் என்ன சொன்னா, ராஜ்யத்தை நான் விட்டுவிட்டு போய் தபஸ் பண்றேன்னு ஆரம்பிச்சார். சூடால சொன்னா தபஸ் பண்ண வேண்டாம், கேட்கல. சாதாரணமாக நம்மளை விட குறைச்சலா இருக்கிறவா நமக்கு சொன்னா எடுத்துக்க மாட்டோம். ஜெனரலா விவகாரம் லோகத்துல எப்படின்னா, நம்மளை விட குறைச்சலா இருக்கிறவா நமக்கு சொன்னா ஒரு மாதிரி இருக்குங்கிற அபிப்பிராயத்துல எடுத்துக்க மாட்டான். இவரும் அப்படித்தான், சூடால நம்ம ஆத்துக்காரித்தானே, நம்மளை விட சின்னவள் தானே அப்படிங்கிற அபிப்பிராயத்துல கேட்கல. இருந்தாலும் ஆத்துக்காரி சொன்னதை தடுக்கவும் முடியல. கொஞ்ச நாள் இருந்தார். இருந்தாலும் அந்த அம்மாவுடைய நிலைய பார்த்து தனக்கு அந்த நிலை வரலையேன்னு ஒரு தாபம் ஒரு நாளைக்கு சொல்லாம காட்டுக்கு போயிட்டார். இந்த அம்மாவுக்கு சமாதி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஆகாசகமனம், பரகாய பிரவேகம் இப்படிப்பட்டதான சித்திகள் தானா வந்துருச்சு. ஞாபகம் வச்சுக்கணும், ஆத்ம ஜானம் எது ஜானேன சர்வம் பரிபஷ்யந்தி தீராஹ அப்படின்னு, ஏக விஜயானேன சர்வ விஜயானம் பவதி. ஆத்ம ஜானம் வந்தா உங்களை அறியாமலேயே பல சக்திகள் உங்களுக்கு வருது. எப்படி மாம்பழத்துக்காக மாமரத்தை பெற்ற போதிலும் அதனால நிழலும் மாவடுவோம் மா இலையும் இவைகள்லாம் ஆனுஷங்கிக்கமாக பை ப்ராடக்ட் கிடைக்கிறதோ, அதே போல அம்பாளை நீங்க தியானம் பண்ணினால் நீங்க எதுக்கு தியானம் பண்றீங்களோ அந்த முக்தியை தவிர மற்ற விவகாரங்கள் எல்லாமே கிடைக்குமா. போக ஸ்வர்க்க அபவர்க்கதா, இந்த உலகத்துல எல்லா சுகங்களையும் கொடுப்பா, ஸ்வர்க்கத்தையும் கொடுப்பா, மோட்சத்தையும் கொடுப்பா. அப்படிப்பட்டதான அந்த அம்பாளுடைய ஒரு சரித்திரம், விசேஷமாக அந்த ஞானம் வந்து இவர் பாட்டுக்கு இவர் கிளம்பினார். வேண்டான்னு சொன்னா கேட்கல. இந்த அம்மா என்ன பண்ணினா, ஆத்துக்காரர் போனா என்ன பண்ணிருக்கணும், சாதாரணமாக ஒரு மனுஷாலா இருந்தா எங்கே போனாரோ என்னமோ தேடுங்கன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாமோ, கவலையே படலையா ஏண்டர் அப்படி சமாதியில பாக்கிறார். பரமக்ஷேமமா இருக்காருன்னு தெரிஞ்சுண்டா அந்த அம்மா. சரின்னு இவர் பாட்டுக்கு ஒரு 6 மாசம் ஆச்சு தபஸ் பண்ணிட்டே இருக்கார். பாதி சரீரம் ஆயிடும், ராஜாவா இருந்து எல்லா போகங்களும் அனுபவிச்சு சகல சௌக்கியங்களுக்கும் வழக்கப்பட்டதான சிகித்வஜனானும் காட்டுல போனான், ஏகாந்தமா இருந்துருக்கான், வேலைக்கு இது சாப்பாடு கிடையாது, எது கிடைக்கிறதோ அது சாப்பிடுறான், சரீரமானது பாதிக்கு பாதி ஆயிடுத்து, ரொம்ப சிரமத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கான். இப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பத்துல இந்த அம்மா என்ன பண்ணினா, அடுத்ததாக ராஜாவா தம் பிள்ளைய ராஜாவா ஆக்கிவிட்டா, ராஜ்யத்தை எப்படி பரிபாலனம் பண்ணும்னு அவனுக்கு சொல்லி கொடுத்தா, நல்ல வழியில் இருக்கிறதுன்னு அப்பா சொன்னதான வழிகள்லாம் எடுத்து அவனுக்கு சொல்லி கொடுத்து ஒரு 6 மாசம் ஆனப்புறம் ஒரு நாள் ராத்திரி யாருக்கும் தெரியாமல் ஆகாச மார்க்கத்துல சிகித்வஜன் இருக்கக்கூடியதான இடத்துக்கு போனான். போய் பார்க்கறா, ராத்திரி 11 மணிக்கும் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஏன் இப்படித்தான் கவலைப்படுறாரோ தெரியலையே இவருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு, தான் இப்ப போய் சொன்னா இவர் தன் வார்த்தையை நம்ப மாட்டார். ஆத்துக்காரி சொன்னா நான் கேட்கறது என்னன்னு எனக்கு கொடுக்கதான எண்ணம் வந்துடும். அது உள்ளூர் அந்த சத்திய பாவனை இருக்கிறவாளுக்குத்தான். சுகாதபி கிராக்கியம் பாலாது யுக்தி யுக்தம் வச்சோகிராக்கியம் பாலாதபி சுகாதபி, யுக்தியோட தர்மத்தோட இருக்கக்கூடியதான வாக்கியம் யாரு சொன்னாலும் கேட்கணும் நம்ம, எனக்கு கூடியதான எண்ணம் சாதாரணமா வராது. இல்லைன்னா குருட்ட போய் கேட்கணும், அவர் சொன்ன வார்த்தையை கேட்கணும், எனக்கூடியதான நம்பிக்கை எல்லோருக்கும் வருவது ரொம்ப கஷ்டம். ஆகையால் போய் பார்த்தா இப்படி இருக்க, இவருக்கு ஏதாவது வழி நம்ம பண்ணணும் என்று தீர்மானமான எண்ணத்தோட என்ன பண்ணிவிட்டா, இந்த சரீரத்தை மாத்துண்டா ஒரு முனிகுமாரனாக அவருக்கு முன்னால போய் உட்கார்ந்துருக்க. இவர் பார்த்தா நம்ம ஆசிரமத்துக்கு ஒரு பிராமணன் வந்திருக்க, எவ்வளவு விசேஷம், எதிர்பாராம ஒரு வியக்தி வந்திருக்கார், ஒரு வேதம் தியானம் பண்ணினவர், அதோட இல்ல ஆச்சாரத்தோட இருக்க மகான் வந்திருக்காருன்னா அது சுப சூச்சகம். நம்ம மாத்துக்கு பிராமணன் ஆடா ஏதோ வந்திருக்காரோ பிசை எடுக்க வந்திருக்காரோன்னு நினைப்போம், அப்படி இல்ல, மகான்கள் வந்தா அது க்ஷேமம். கிரகேஷு தத்தா நிர்வெண்ணா யதா அச்சுத ஜனாகமே, ஸ்ரீமத் பாகவதத்துல சிசிர ருத்து வந்திருக்கான். சிசிர ருத்து பனிக்காலம், பனிக்காலம் வர்றப்ப சுகஸ்வாமி சொல்றார், கிரகேஷு தத்தா நிர்வெண்ணா, வீட்டுல கவலையுடன் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறவா அவளுக்கு ஒரு அச்சுத ஜனாகமே, ஒரு பிராமணன் வந்தா இவர்கிட்ட நம்ம சொன்னா நம்ம மனசுல இருக்கிற பாரமெல்லாம் குறையும்னு நினைக்கிற பார்த்தீங்களா, அப்படி சிசுர ருது வந்திருக்கான். ஏன்னா அப்பத்தானே ராசலீலை மேல ஏற்படுபது, ஜெயதி ஜெயதி கம் கிருஷ்ணா ஜன்மனா விரஜா ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வத ஸ்ரஹி அப்படின்னு வகையெல்லாம் ஆகணுமோ இல்லையோ, இப்படி விசேஷமாக சொன்னார். அதே மாதிரியே இந்த அம்மா என்ன பண்ணினா, முனி வேஷத்தோட வந்தார். எழுந்து நின்றுடா சிகிஜ்வஜன், அர்த்தம் பாத்தியம் எல்லாத்தையும் கொடுத்தாரு இவருக்கு. இந்த அம்மா சும்மா இருக்கா, நான் ஆத்துக்காரு இவன வாங்கிடாமல் அவர் நல்ல வழிக்கு திருப்பணும். ஒரு ஆத்துக்காரியா இருந்த அந்த ஆத்துக்காரி எப்படி மாத்தறாங்கறத பாக்கணும் நம்ம நாட்டுல. அந்த புருஷன் எந்த வழி போனாலும் அவருக்கு சரியான வழிய காட்டி கொடுக்கறதுதான் பாரத தேசத்தினுடைய பெண்மணி. என்ன பண்ணினா எத்தனை சொன்னார், அப்புறம் கேட்டார் தாங்கள் யாருன்னு கேட்டார். இதாம வேதாந்தத்துல முதல் கேள்வின், கடைசி கேள்வி தான் கோகமான கேள்வி, அகம் பிரம்மாஸ்மின்னு பதில். அகம் பிரம்மாஸ்மின்னு ஆனா சொன்னா அவருக்கு புரியுமா? இப்ப புரியலையே. அதுக்காக என்ன சொன்னார், நான் ஒரு முனிகுமாரன் அப்படின்னார். அப்பா யாருன்னு கேட்டார். இதனடா ரொம்ப இருக்கு, என்ன பேர் சொல்றதுன்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணினா, எங்க அப்பா நாரதர்னர். இந்த நாரதர் தான் கல்யாணமே ஆகலையேன்னார். ஆமா கல்யாணம் ஆகலேன்னார். இப்ப என்னாச்சு, ஒரு நாளைக்கு நாரதர் தபஸ் பண்ணிட்டு இருந்தார், அங்க பக்கத்துல ஒரு குளம் இருந்தது, அந்த குளத்துல அப்சர ஸ்திரீகள்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தார். அவ ஸ்நானம் பண்ணிட்டு கலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறத அந்த சத்தத்தை கேட்டு கண்ணை திறந்தார். இவருக்கு மனசு தெளிச்சுடுத்து. அதனால அவளுக்கு பிறந்ததான ஒரு பையன் நான், எனக்கு எல்லா சாஸ்திரமும் சொல்லி கொடுத்திருக்கார் அப்படின்னு இவர் இந்த அம்மா சொன்னார். அதற்கு பிறகு இவர் கேட்டார், இது போல நான் இந்த தேசத்துக்கு ராஜா தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், பரமேஸ்வரனை சாட்சாத்காரம் பண்ணிட்டு ஆணவ காயிக கார்மிக மலங்கள் மூலையும் ஒரே தரம் மூலையும் அழிச்சிருந்து அந்த திரிபுர பைரவிய ஸ்வரூபமாக எங்க அத்துக்காரி இருக்க, அந்நிலை என்னால அடைய முடியலையே, இதுக்கு வழி சொல்ற தபஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த அம்மா சிரிச்சுண்ட, ஏன்னா இவதான் என்னடா விவகாரம்னர். அவருக்கு எப்படி சொல்றது, சாஸ்திரத்தை சொன்னா அவருக்கு பிரயோஜனம் உண்டா? ஏன்னா குருநாதர்னா சொல்லிட்டு இருக்க, அவருக்கு அவருடைய வீக்னஸ் சொல்லணும். அந்த அம்மா சொல்ற, நான் ரெண்டு கதை உங்களுக்கு சொல்றேன், அதனால புரிஞ்சுங்க. இதுவே கதை தானே, சுடால பாக்கியமே கதை தான். அந்த அம்மா ரெண்டு கதை சொல்றேன், என்னாச்சு அதுக்கு. இந்த அடுத்ததாக வரக்கூடியதான கதைக்கு பேரு கிராட்ட உபாக்கியானம்னு பேர். கிராட்டம்னு ஒருத்தர், அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன். எவ்வளவு இருந்த போதிலும், நிறைய காசு இருந்த போதிலும் அவருக்கு இந்த காசுல பற்றுதல் போகலையா, எது இருந்தாலும் செலவே ஆகப்படாது அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு அபிப்பிராயத்துல இருக்கார். நிறைய காசு சம்பாதிச்சுட்டே இருக்கார், சேர்த்து வச்சுட்டே இருக்கார், அனுபவிக்கிறதே கிடையாது, ஒரு பைசாவும் விடுறது கிடையாது. ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா, அவர் கையில இருந்து ஒரு 10 பைசா காயின் கீழே விழுந்துட்டான். அதுக்காக அரை மணி நேரம் தேடுறார், கிடைக்கல. ஆனா அது தேடும் பொழுது அவர் கையில ஒரு மணி கிடைச்சது. அது என்ன மணின்னார், சிந்தாமணி. நீ எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியதான மணி அது. அந்த சிந்தாமணி கிடைச்சது. ஆனா இவர் பார்த்தாராம், எனக்கு வேண்டியது என்னுடைய 10 பைசா, இது என்னமோ மணி கிடைச்சிருக்கு, ஏதோ விவகாரம், அது இப்படி இருக்கட்டும். இதை தூக்கி வீசி போட்டு தனக்கு 10 பைசாக்க தேடினார் தேடினார் தேடினார். அதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஆனப்புறம் அதை கிடைச்சது. அதை எடுத்து அபாடான. அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தது, என்னுடைய காசு எனக்கு வந்துருக்கு, அந்த மணி பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது, அதை நான் தேடி எடுத்துட்டேன், அதை விட்டேன், அதனால ஒரு காசு வருமோ இல்லையோ அதை சேர்த்துக்கணும்னு அதை தேட ஆரம்பிச்சார். கிடைக்கிற ரொம்ப நேரம் தேடுறார். அதுக்கப்புறம் என்னாச்சுனர், அது போன்றதான இன்னொரு ஒரு கல்லு கிடைச்சது. இவர் என்ன சொல்ற, ஓஹோஹோ இதுதான் சிந்தாமணி, முன்னால கிடைச்சது இது என்று நினைச்சார். இதை எடுத்துன்னு போனார். விவகாரம் என்னாச்சுன்னு, வீட்டுக்கு போனார், யாரோ சொன்னார் இது சிந்தாமணி மாதிரி இருக்கேன்னு. சரி சிந்தாமணி, நான் சொன்ன எல்லா சொத்தையும் குழந்தைகளுக்கு எழுதி கொடுத்து விட்டார், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார், எழுதி கொடுத்து விட்டார். என்னாச்சுன்னு, தான் ஏகாந்தமான காட்டுக்கு போறார். எதுக்காக, சிந்தாமணியினால இங்க இருக்கிற காசை விட 4 மடங்கு காசு கேட்டு வாங்கிட்டு நான் பெரியவன்னு குழந்தைகள்ட்ட காட்டணுமா? போய் காட்டுற காட்டுக்கு போறார். என்ன ஆச்சுன்னு, அது சிந்தாமணி இல்ல வெறும் கல்லு. போனார், அந்த சிந்தாமணிய வேணும் வேணும்னு கேட்கிறார், ஒண்ணுமே கிடைக்கல. அப்படி ஆயிடுத்து அவனுடைய வாழ்க்கை. அது மாதிரி இருக்கல் ராஜா, நீங்க குருபதேசம் உங்களுக்கு கிடைச்சது வாழ்க்கையில கிடைக்குமா? ஆச்சாரியன் கிடைப்பார, சதாச்சாரியன் கிடைச்சி அவருடைய வாக்குல இருந்து தப்பமசி வாக்கியமானது கேட்டுல நீங்க, அந்த குருபாதுக்கு சொல்லும் பொழுதே தத்துவமசிங்கிற வாக்கியம் சொல்லும் பொழுதே உங்களுக்கு மோட்சம் வந்திருக்கணுமே. அப்படிப்பட்டதான தத்துவத்தை கேட்டு சிந்தாமணியின் கேட்டு அதை அனுஷ்டானம் பண்ணாம விட்டீரே. கடைசியில என்னாச்சு, ராஜ்யமும் ராஜ்ய சுகங்களும் பார்த்து இது வேணும்னு நினைச்ச கடைசியில இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, மறுபடியும் அது வேணும், அந்த நீங்களே விட்டதான சிந்தாமணியை அடைவதற்காக மறுபடியும் தபஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப நீங்க இந்த தபஸ்னால கிடைக்க போறது சிந்தாமணி இல்ல, விசாரத்தினால்தான் கிடைக்கலாம், குருபதேசத்தினால்தான் கிடைக்கலாம். எத்தனை நாளானாலும் குரு சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கு பலத்தை கொடுக்குமே தவிர இது கொடுக்காது, ஆகையால் பிரயோஜனம் இல்லேன்னு முதல் கதையை முடிச்சார். இதை பார்த்தார், சரி அவ ரெண்டாவது கதையும் சொல்லு அப்படிங்கிற. அந்த காளிங்க தேசத்துல ஒரு பெரிய யானை இருந்தது, மதித்ததான ஒரு யானை. அந்த யானை என்ன பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கு, ஊரெல்லாம் சுத்தி கொண்டே இருக்க, ஒரு மாவட்டக்காரன் இந்த யானையை பார்த்தானா, இதுக்கு எல்லா லட்சணங்கள் பத்ரம்ங்கிற லட்சணம் இருக்கக்கூடியதான யானையா இருக்க, இந்த யானையை புடிச்சு நான் ராஜாவுக்கு கொடுத்தேனையானால் நிறைய பணம் கொடுப்பான், ஏன்னா இப்படி யானை கிடைக்காது, அது ராஜா பவனி போறதுக்கு வசதியா இருக்கக்கூடியதான யானையாக்கும், அது கிடைக்காதே எனக்கூடியதான எண்ணத்துல என்ன பண்ணினார், ரொம்ப அழகா இருக்கு இந்த யானை நினைச்சுண்டு அந்த யானையை புடிச்சுண்டு ஏதோ விதமாக பத்து புடிச்சு அதனுடைய கால செங்கிலி போட்டு கட்டி போட்டான். இந்த யானை பார்த்ததா நான் எவ்வளவு சுதந்திரமா இருந்தேன், அப்படி ஸ்வராட் பவதி அப்படின்னு வேதங்கள் சொல்ற மாதிரி ஸ்வராட்டா இருந்தேனே, என்ன இப்படி கட்டி போட்டாரே நான் மாட்டிட்டேனே அப்படின்னு கவலைப்பட்டேன். ஆனா விடா முயற்சியில அது என்ன பண்ணிட்டு அதனுடைய கால இருக்கிற கட்டை இரும்பு செங்கிலியை அறுத்துண்டு ஓடி போயிடுச்சு. அது ஓடி போனதுமே இவன் பார்த்தானா, அடாடாடா இப்படி ஆயிடுத்தே என்ன ஆச்சு அப்படின்னு நினைச்சுண்டு எப்படியாவது அந்த யானையை நான் பிடிக்கணும்னு ஆரம்பிச்சான். அந்த யானை எங்க போறது, அந்த காட்டல் எல்லாம் தேடினா, இங்கத்தானே இருக்க போறது, எங்க போறது யானை அப்படின்னு காட்டல தேடினா, யானைக்கு கால பந்தம் இருக்கு, அந்த பந்தத்தோடையே கட்டிட்டு இருக்கிற யானையை பார்த்தானா, சரி இத பிடிக்கணும்னு நினைச்சுண்டு யானை வரக்கூடியதான வழியில மரத்துக்கு மேல ஏறி நிக்கிறான், ஏறிண்டு இருக்கான் கலையில, ஏன் என்னைக்காவது இந்த யானை இந்த பக்கம் வழுமோ இல்லையோ அது மேல குதிச்சு அதை பிடிச்சு தனக்கு வசமாக்கி கொள்ளணும். ஒரு பத்து நாள் இந்த மரத்திலேயே இருக்கான், ஒரு நாளைக்கு இந்த மரத்துக்கு கிட்ட வந்திருக்க யானை என்ன பண்ணினா, அந்த மேல இருந்து குதிச்சான். குதிக்கிற சந்தர்ப்பத்தில் என்னாச்சுன்னு, இவருடைய பிராரப்தம் சரியா இல்ல, யானை முதுகுல குடிக்கணும், யானைக்கு முன்னால விழுந்தான். என்னடா ஆயிடுச்சு, யானைக்கு முன்னால விழுந்தா இந்த யானை பார்த்ததான், ஓஹோ நம்மள பந்தனம் பண்ணினவன் அல்லவா இவன், சாதாரணமா என்ன பண்ணிருவான், யானைக்கும் பாம்புக்கும் பகை உண்டுன்னு சொல்றான், அது அன்னைக்கே முதிச்சிருக்கணும், அதை கொன்னு இருக்கணும் பார்த்துதான், இந்த மனுஷன் என்ன என்ன பண்ண போறான் அப்படின்னு நினைச்சது. அந்த பக்கம் திரும்பி போயிடுதான், இவனால எனக்கு ஒரு விதமான ஆபத்தும் கிடையாதுன்னு நினைச்சோட அந்த பக்கம் திரும்பி போயிடு. இவன் பார்த்தான், சரி நல்ல காலம் அது நம்மளை விட்டுடுத்து, சரி இத நான் பிடிக்கிறேன் பாருன்னா, ஒரு பெரிய மரம் இருக்க, அந்த மரத்துக்கு முன்னால அகழிய நோண்டினா அதுக்கு மேல சின்ன சின்ன குப்பையெல்லாம் போட்டான், இவைகள்லாம் போட்டான், லதைகள் எல்லாம் போட்டான், கொடிகள் எல்லாம் போட்டான், அது மறந்து இருக்கு, இந்த யானை தெரியாம அந்த பக்கம் போச்சு, அது கீழே விழுந்துருது அகழுது. 20 நாளைக்கு அதுக்கு ஒரு ஆகாரமும் கிடைக்கல, போடவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ரொம்ப வீக்கா எடுத்து நிக்க முடியல அந்த யானைக்கு, 20 நாள் ஆகாரம் இல்லைன்னா என்ன. அப்புறம் என்ன பண்ணா, 4 யானையை கூட்டின்னு வந்தா இந்த யானையை கயர்னால புடிச்சு வெளியில இழுத்தான், இந்த ஜென்மம் முழுக்க பந்தனத்தை அவுக்க முடியாத அளவுக்கு இதை பந்திச்சு கொண்டு போய் போட்டான். அது மாதிரி உங்களுக்கு முதல் முதல்ல சுதந்திரமாக இருந்து கொண்டு ராஜ்யத்திலேயே போகம் பண்ணி கொண்டிருந்த தாங்கள் இந்த ராஜ்ய போகங்கள் எனக்கூடியதான செங்கிலினால கட்டப்பட்டு, உங்களுக்கு குரு வந்து நாலு வார்த்தையை சொல்லி உங்களை காப்பாத்தி சுவாதந்திரத்திலிருந்து அந்த பந்தத்திலிருந்து அவுத்து விட்டார், அப்பவாதம் நீங்க நடத்திட்டு இருக்கணுமோ இல்லையோ, என்ன பண்ணினேன் நீங்க சுதந்திரமா சுத்த ஆரம்பிச்சு, சுத்தரப்ப நம்ம கால வாசனை இருக்க, பழைய பந்தம் இருக்க, அதை போக்குறதுக்கு வழி இருந்தான பாத்துல, அந்த கால இருக்கிற செங்கிலி வச்சிருந்தானே மறுபடியும் அவன் கண்டுபிடிச்சான் உங்களை, சரி ஆச்சு. அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் வந்து மரத்து மேல இருந்து உங்களுக்கு முன்னால விழுந்தான் அல்லவா, விழுந்த சந்தர்ப்பத்திலேயாவது அவன் கொல்ல வேண்டாமா, அஜ்ஞானம் ஆசை இதுதானே உங்களுக்கு வந்திருக்கு, அத நீங்க சந்தர்ப்பம் வரும்பொழுது அதை பிறக்க வேண்டாமா, அதையும் விடாம போனா போறது, இது என்ன பண்ணுன்னு என்ன விட்டு விட்டேன், விட்டத்தினால என்னாச்சு, மறுபடியும் இந்த பாழங்கடத்துல கீழே விழுந்து விட்டேன். உங்க மனசுல இருக்கக்கூடியதானா, ஞானம் இருந்த போதிலும் தத்துவம் புரிந்த போதிலும் பரோட்ச ஜானம் இருந்த போதிலும் அதற்கான ஒரு முயற்சி விடா முயற்சி நீங்க பண்ணல, அந்த குரு சொன்னதான வார்த்தையை கேட்டு கேட்டு மறுபடியும் அதை மனைக்காம இருந்து விட்டே, ஆகையால் தான் உங்களுக்கு இது வந்திருக்கு அப்படின்னு சொன்னாராம் அறிஞர் அவர். ஆஹாஹா, அப்படின்னு சொல்லி அந்த குரு சொன்ன வார்த்தையை மறுபடியும் புனப்புனா ஸ்மரணம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு தத்துவம் புரிஞ்சது. தத்துவம் புரிஞ்சதுன்னா இந்த அம்மா என்ன பண்ணின, ஊருக்கு வந்தாச்சு. கொஞ்ச நாள் அனுபவம் மறுபடியும் போற, சிகித்வஜனுக்கு தத்துவம் புரிஞ்சதுன்னு தெரிஞ்சிருந்தாச்சு. இனிமேல் அவர் அழிச்சனை வந்து ராஜாவை ஆக்கிட்டான். ராஜாவை ஆக்கிட்டு விவகாரம் முழுக்க என்னாச்சு, அவரோட 10,000 வருஷம் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணினாலாம். ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு இத்தனையும் சொல்லிக் கொடுத்த. இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் தான் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்க கூடியதான். இங்க வந்திருக்கா முன்னால, அப்ப இங்க ஒரு சேர் போடும். அப்படி விசேஷமாக அந்த உள்ளூர் இருக்கக்கூடியதான் அந்த ஆத்ம தத்துவத்தை, பிரம்மாத்ம தத்துவத்தை எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம் இந்த மகாதாண்டவ சாட்சினிங்கிற நாம. இதத்தான் அங்கே சொல்லியிருக்க. சாட்சியா மனுஷன் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சந்தர்ப்பங்கள் இருக்க 10 பேர் இருக்கா, ஒரு நிறுவனம்னு இருந்தா அந்த நிறுவனத்துல 10 பேர் இருப்பாரேனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார். அவ பண்ற சந்தர்ப்பத்துல நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டேன்னா, அவளோட நமக்கும் கோபம் வரும், நமக்கும் ஆசைகள் வரும், நாமும் மாறுவோம். ஆனா மாறாமல் சாட்சியா இருக்கிறதுன்னு பார்த்தேன், அப்படிப்பட்டதான ஒரு தத்துவம் தான் ரொம்ப வசதி. சாட்சிணி விஜயதே தவமூர்த்தி ரேகா அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த நம்ம மகாகாமேச மகிஷி மகாகாமேசா. இதுக்கு முன்னால எந்த காமேஸ்வரன் சொன்னேனோ, பரமேஸ்வரன் சொன்னாரோ, மகா தாண்டவத்தை ஆடிட்டு இருக்கக்கூடியதான அவருடைய ஆத்துக்காரி பரமசிவ அபிநஸ்ய ஈசஸ்ய பூபஸ்ய மகிஷி. இங்க மகிஷின்னு சொன்னா மகிஷம்னா எருமைன்னு அர்த்தம் வச்சுண்டு, மகிஷன்னா பெண் எருமைன்னு அர்த்தம் சொல்லப்படாது. மகிஷ சப்தத்துக்கு மகிஷின்னு சொன்னேலையானால் ராஜ்யத்துக்காக அந்த சந்தர்ப்பத்துல பட்டாபிஷேக சந்தர்ப்பத்துல சேர்த்து வச்சு யாருக்கு அபிஷேகம் பண்றாளோ அவளுக்கு மகிழ்ச்சி. ஆகையால் தான் தீட்ச சந்தர்ப்பத்திலையும் ரெண்டு பேரும் சேர்த்து பண்றது. ஏன் இப்படிப்பட்டதான ஸ்வராஜ்ய அபிஷேகம் இல்லவாது, அப்படிப்பட்டதான ஸ்வராஜ்ய அபிஷேகத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும். சில சந்தர்ப்பத்துல சில பேர் என்ன ஆத்துக்காரி எனக்கு இஷ்டம் இல்லையம்பா, இல்ல புருஷன் எனக்கு ஈடுபாடு இல்லையு சொல்வா. இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம். ரெண்டு பேருக்கும் சேர்ந்து கிடைக்கிறது, ஒரே சமயத்துல கிடைக்கிறது, ஒரு குருட்ட கிடைக்கிறது, இவர்கள்லாம் ரொம்ப விசேஷம். இப்படி அந்த ஒன்னா சேர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் மகாகாமி மகிஷி இதான் சிவசக்தி ஐக்கிய ரூபிணி எனக்கூடிய நாமாவலியும் வரப்போறது. அதே விதமாக ஸ்ரீமாதா ஸ்ரீமகாராஜ்ஞி அப்படின்னு ஸ்ரீமகாராஜ்ஞின்னு ரெண்டாவது நாமாக்க சொல்லனே இதே ஸ்வரூபம் தான் மகாகாமேச மகிஷி. அதுக்கப்புறம் இந்த மகா திரிபுர சுந்தரி, திரிபுர சுந்தரி மூலகத்திலையும் முப்புறங்கள்லயும் ரொம்ப அழகானவள் அப்படின்னு அர்த்தம். சாதாரணமாக எல்லாரும் சொல்வா மகா திரிபுர சுந்தரின்னு சொன்னா சுந்தரிங்கிற பதத்துக்கு அழகுன்னு அர்த்தம் சொல்றா. ஆனா சுந்தரிங்கிற பதமானது உந்தி கிளேதனே எனக்கூடிய தாத்துல இருந்து வந்தது. அந்த தாத்துவுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன, எல்லோருடைய மனசுக்கும் நிறைவை கொடுப்பவள்னு அர்த்தம். உந்தி கிளேதனே, உங்க அத்துல ரொட்டி பண்றதுக்காக என்ன பண்ற, கோதுமை மாவு எடுத்துக்கிற, ஆட்டா மாவு எடுத்துக்கிற, அதுல பாலை விடுற, நெய்யை விடுற, இல்ல ஜலத்தை விடுற, ஜலத்தை விட்டு அந்த மாவா பிசையும் பொழுது எல்லாம் ஒட்டிக்கிறதோ இல்லையா. அதே விதமாக அம்பாளுடைய தய கருணா, அந்த தய கருணா இருக்கும் பொழுது அது எல்லோருடைய மனசையும் சாந்தமான ஒரு நிலைப்படுத்துறதான். இங்கே இங்கேயும் ஓடி விடாம ஒரு காத்து ஃபேன் போட்டீங்கன்னா அங்க இருக்கிற கோதுமாவெல்லாம் பறந்து போயிடுமோ இல்லையா, பறக்காம நீங்க கலந்து வச்சிருந்தா பறக்காதோ இல்லையா. அப்படி உங்க மனசு பல திக்குகளை ஓடாமல் சேர்த்து வைக்கிறவள் அம்பாள். ஆகையால் அம்பாளுக்கு சுந்தரின்னு பேர். முப்புறங்கள் என்ன, மனுஷன் பார்க்கிறவன், பார்க்கப்படும் பொருள் பார்வை, தியான தியாத்ரு தேய ரூபா தர்மா தர்ம விவர்ஜிதா அப்படின்னு சொல்ல போற. மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான மூணு புறங்கள் என்ன, அறிவு, அறிபவன், அறியப்படும் பொருள். இந்த மூணும் ஒன்னு ஆயிடணும். இப்படி ஒன்னா ஆயிடுதுன்னு வச்சுங்களேன், அறிபவனும் அறியப்படும் பொருளும் அறிவும் மூணும் ஒன்னா எடுத்து அறியவரவன் மொத்தம் தான் நிப்பான். அதுதான் சமாதின்னு பேர். நான் இதை பார்க்கிறேன் என்கிறது முழித்துக் கொண்டிருக்கும் நிலை. நான் இருக்கிற பார்க்கிறேன் இல்ல, நான் எதை பார்க்கிறேனோ, நான் என்னை மறந்தாச்சு, பார்க்கும் செயலை மறந்தாச்சு, எதை பார்க்கிறேனோ அது மட்டும் காணப்படுகிறது, அதான் சவிகல்ப சமாதி. அதுவும் மறந்து போச்சு. பொருள் மட்டும்தான் ஏதோ பார்த்தேன்னு ஞாபகம் வந்திருக்க. நிர்விகல்ப சமாதி இது சாதாரணமா எல்லோராலையும் அடைய முடியும், ஆனா முயற்சி பண்ணணும். ஒரு ஆச்சாரியனிட்ட போய் எப்படி பண்ணணும் தெரிஞ்சுண்டு, தத்துவத்தை புரிஞ்சுண்டு நீங்க பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா இந்த ஜென்மாவில எல்லோராலையும் அடைய முடியும். நான் ஆணாச்சே, நான் பெண்ணாச்சே, நான் சின்ன குழந்தையாச்சே, வயசானவளாச்சே, இந்த வயசுல நான் பண்ணினா கிடைக்குமான்னு பாக்காதீங்க. எப்பவும் அடையலாம். அப்படிப்பட்டதான எல்லோருக்கும் பரம கருணையை கொடுத்துட்டு எல்லாரையும் காப்பாற்றக்கூடியதான ஜெகன் மாதா மகாத்ரிபுர சுந்தரி அதான் திரையாணாம் மாத்ருமானமேயானாம் புறம் நகரம் தாத்மிகாச்ச சா. அதனால மகாத்ரிபுர சுந்தரி மகதீச்சா சுந்தரிச்சா இதி ததா இப்படின்னு மகாத்ரிபுர சுந்தரிங்கிற நாம ஆச்சு. அதற்கு மேல அடுத்தது சதுஷ்டிபகாரட்ய சதுஷ்டி கலாமயி 64 உபாச்சாரங்களோட வழங்குபவள். சாதாரணமாக சுவாமிக்கு நம்ம பூஜை பண்ணும் பொழுது 16 உபச்சாரங்கள் பண்றதுங்கிறது விசேஷம். 16 உபாயங்களை ஷோடசோபச்சார பூஜைன்னு பேரு. அது ஷோடசோபச்சாரம் என்ன? முதல்ல ஆவாகனம் தியாயாமி ஒண்ணு, ஆவாகயாமி ஆசனம் சமர்ப்பயாமி உட்கார்றதுக்கு இடம், அர்க்யம் சமர்ப்பயாமி அர்க்யம் ஜலத்தை கொடுக்கணும், பாத்தியம் கால நம்பறதுக்கு ஜலத்தை கொடுக்கல், ஸ்நபயாமி ஸ்நானாந்தரம் ஆச்சமனம் சமர்ப்பயாமி வஸ்திரயுக்மம் சமர்ப்பயாமி. ரெண்டு புருஷாளா இருந்தா 16 கீழ ஒண்ணு மேல ஒண்ணு பேண்ட் ஷர்ட்னு போடாதீங்க. அதே போல ஸ்திரீகளா இருந்தா புடவை ரவிக்க, ரவிக்க இல்லாம புடவை கொடுக்கப்படாது, வஸ்திரயுக்மம் சமர்ப்பயாமி. அதுக்கப்புறம் புஷ்பாணி பூஜையாமி, தூபம் ஆக்ராபயாமி, தீபம் தரிசையாமி, நைவேத்தியம் சமர்ப்பயாமி, தாம்பூலம் சமர்ப்பயாமி, நீராஜனம் சமர்ப்பயாமி, பிரதட்சிண நமஸ்காரம் சமர்ப்பயாமி, 15 மனசோதிஷ்ட பிரார்த்தனாம் சமர்ப்பயாமி. இப்படி 16 உபச்சாரங்கள் எல்லா தெய்வத்துக்கும் கணபதியிலிருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் ஷோடசோபச்சார பூஜைன்னு பேரு. இந்த ஷோடசோபச்சார புருஷ சூக்தத்தினால பண்ணலாம், இல்ல ஸ்ரீ சூக்தத்தினால சொல்லணும், எப்படியாவது பண்ணலாம். புருஷாளா இருக்கிறவா வேத மந்திரத்தை சொல்லி பண்ணணும், ஸ்திரீகளா இருக்கிறவா வேற புருஷால் வேத மந்திரத்தை சொல்லும் பொழுது இவா உபச்சாரம் பண்ணணும். ஏன்னா ஸ்திரீகள் வேத மந்திரத்தை நேரடியாக வாய விட்டு சொல்றதுங்கிறது சம்பிரதாயத்துல இல்ல. அதனால வேதத்துல அதிகாரம் இல்லன்னு இல்ல, எல்லோருக்கும் வேதத்துல அதிகாரம் உண்டு, ஆனா ஸ்வரபூர்வகமாக வாயால சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்கா. ஆனா இன்னொருத்தர் சொல்றப்ப உபச்சாரங்கள் அவாளும் பண்ணலாம், வேதத்துக்கு அர்த்தத்தை அவாளும் அறிந்து கொள்ளலாம், இது சம்பிரதாயம். இப்படி ஷோடசோபச்சார பூஜையை பண்ணினோம், பண்ண முடியல சார், இத்தனையும் பண்ண முடியல. என்ன கவலைப்படாதீங்க, அம்பாளுக்கு 5 உபச்சாரங்கள் பண்ணினா போறோம். லம் பிருத்திவியாத்மனே கந்தம் கல்பயாமி நமஹா, ஹம் ஆகாசாத்மனே புஷ்பம் கல்பயாமி நமஹா, எம் வாயுவாத்மனே தூபம் கல்பயாமி நமஹா, ரம் வன்யாத்மனே தீபம் கல்பயாமி நமஹா, வம் அமிர்தாத்மனே அமிர்த நைவேத்தியம் கல்பயாமி நமஹா. போருமா அம்பாளுக்கு மேல போயிட்டு வந்தா பஞ்சோபச்சார பூஜைனால அதிசந்துஷ்டான்னு சொல்ல போறேன் ஒரு நாமாவில. ஆகையால் பஞ்சோபச்சார பண்ணினாலே போறோம், அம்பாளுக்கு என்ன நைவேத்தியம் பண்றது, என்ன ஏது இன்னைக்கு பூஜை பண்ணிருக்கோம், என்ன நைவேத்தியம் கொண்டு வந்திருக்கு தெரியலையே, விவகாரம் என்ன, அது எனக்கு தெரியாது. அப்படி நமக்கு நைவேத்தியத்துல பக்தி, வரலட்சுமி விரதம் நாளைக்கு வர்றது இட்லி நைவேத்தியமா இல்ல சுண்டல் நைவேத்தியமா, அதுலதான் நமக்கு விவகாரம் இருக்கே தவிர பூஜையில இல்ல. ஆனா அம்பாளுக்கு பஞ்ச பூஜை பண்ணினா போறோம். இருந்த போதிலும் இந்த பூஜைகள்ல விசேஷமாக 64 உபச்சாரங்கள் தந்தவத்துல சொல்லிருக்க, அது விசேஷமாக இவர் சொல்றார். சதுரதிகா சதுஷ்டி ஸ்தவாந்தா பூஜ உபச்சாராக பகவதா பரசுராமேன கல்பசூத்திரே கணிதாக, பகவான் பரசுராமர் கல்பசூத்திரத்துல சொல்லியிருக்கார். அந்நேபி அஷ்டவு தத்ராந்தரே, இது இல்லாமல் மீதி இன்னொரு 8 பூஜைகள் தந்தாந்தத்துல உபச்சாரங்கள் சொல்லியிருக்கு. இப்படி இந்த 64 உபச்சாரங்கள் ஸ்ரீவித்யா நவாவரண பூஜை பண்ணும் காலத்தில் இது செய்யப்படுகிறது. அந்த உபச்சாரங்கள் எல்லாம் நமக்கு என்னன்னு தெரியல, பூஜை பண்றவாளுக்கு கூட அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியல. பரசுராம கல்பசூத்திரம் கல்பசூத்திரம் படிக்கிற காலத்துல அப்ப பாடம் சொல்றவா சொன்னா புரியுமே தவிர சாதாரணமா புரியாது. ஆகையால் அத இப்ப பண்ணி காமிக்கணும்னு வந்திருக்க ஸ்திரீகள், அது நல்லதோ இல்லையோ பண்றதே இல்லையோ, அதை நான் பண்ணி லோகத்துல இருக்க காட்டணும்னு ஒரு அபிப்பிராயப்பட்டிருக்கேன். அதனால பண்ண, சரி எல்லோருக்கும் வசதியா இருக்கட்டும். இப்ப அவங்க பண்ணுவாங்க, நம்ம பார்ப்போம். ஓம் ஸ்ரீ லலிதாயை பாத்யம் கல்பயாமி நமஹ. லலிதாயை பாத்யம் கல்பயாமி நமஹ. லலிதாங்கிறது அம்பாளுடைய பேரு. இது பண்றவாளும் லலிதாவா இருக்க அது தெரியல. ஸ்ரீ லலிதாயை ஆபரண அவரோபணம் கல்பயாமி நமஹ. ஆபரண அவரோபணம், போட்டு ஆபரணத்தை கட்டி கீழே வைக்கிறது. ஸ்ரீ லலிதாயை சுகந்தி தைல அபியஞ்சனம் கல்பயாமி நமஹ. அம்பாளுக்கு சுகந்தமான ஒரு தைலம், உடம்பு முழுக்க சுகந்த தைலத்தை எடுத்து பூஜை பண்றது. ஸ்ரீ லலிதாயை மஜ்ஜன சாலா பிரவேசனம் கல்பயாமி நமஹ. அம்பாளுக்கு ஸ்நானம் பண்ணக்கூடியதான இடத்துக்கு அழைச்சென்று சென்று அங்க இருக்கக்கூடியதான ஆசனத்துல உட்கார வைக்கிறங்க. ஸ்ரீ லலிதாயை மஜ்ஜன சாலா மணிபய பீடோபவேசனம் கல்பயாமி நமஹ. அதுக்கப்புறம் ஸ்ரீ லலிதாயை திவ்ய ஸ்நானிய உத்வர்த்தனம் கல்பயாமி நமஹ. அம்பாளுக்கு ஸ்நானம் பண்றதுக்கு வாசனை பொடி, அதை எடுத்துட்டு அம்பாளுக்கு உடம்பு முழுக்க பூஜை பண்ணி வாசனை பொடியால ஸ்நானம். ஸ்ரீ லலிதாயை உஷ்ணோதக ஸ்நானம் கல்பயாமி நமஹ. உஷ்ணோதக ஸ்நானம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லலிதாயை கனக கலசச்சுத சகல தீர்த்த அபிஷேசனம் கல்பயாமி நமஹ. தீர்த்த ஆபோஹிஷ்டாமயோபுவஸ்தானபூர்ஜேதாதனாமஹேரணாயசக்ஷசே யோவஸ்சிவதமோரதஃதஸ்யபாஜயதேனஉஷதீரிவமாதரஃதஸ்மாஅரங்கமாமவோயஸ்யக்ஷயாஆயஜின்வதஃ அபோஜனயதாஜனஃஸ்ரீலலிதாயை அருண துகோல பரிதானம் கல்பயாமி நமஹ. சிவப்பு பட்ட அம்பாளுக்கு கொடுக்கற. அதுக்கப்புறம் ஸ்ரீ லலிதாயை அருண குதோத்தரியம் கல்பயாமி நமஹ. மேலாக்கு அருண குதோத்தரம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லலிதாயை ஆலேப மண்டப பிரவேசம் கல்பயாமி நமஹ. அழகு பண்றதுக்காக ஒரு ரூம் அங்க அழைச்சின். ஸ்ரீ லலிதாயை ஆலேப மண்டப மணிபய பீடோபவேசனம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லலிதாயை சந்தன அகரு குங்கும மிருகமத கற்பூர கஸ்தூரி கோரோஜனாதி திவ்ய கந்த சர்வாங்கீண விலேபனம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லலிதாயை கேசபாரஸ்ய காலாகரு தூபம் கல்பயாமி நமஹ. ஊது சேர்த்துவீங்கம்மா. ஸ்ரீ லலிதாயை மல்லிகா மாலதே ஜாதே சம்பக அசோக பூக கோகளி முக்கிய சர்வர்த்து மாலா கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லலிதாயை பூஷண மண்டப பிரவேசனம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லலிதாயை பூஷண மண்டப மணிபய பீடோபவேசனம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லலிதாயை நவமணி மகுடம் கல்பயாமி நமஹ. புஷ்பங்கள்னால கிரீட்டம் அப்படியே வச்சிரு. நீங்க எழுந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்களம்மா, படுத்துங்க. ஸ்ரீ லலிதாயே சந்திர சகலம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லலிதாயே சீமந்த சிந்தூரம் கல்பயாமி நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாயே திலகரத்னம் கல்பயாமி நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாயை காலாஞ்சனம் காலாஞ்சனம் கல்பயாமி நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாயை வாளியுகளம் கல்பயாமி நமஹ. காதுக்கு ஓமை ஸ்ரீ லலிதாயை நாசாபரணம் மணி வாழி யுகலம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லலிதாயை மணிக்குண்டல யுகலம் கல்பயாமி நமஹ. ஜிமிக்கி ஸ்ரீ லலிதாயை நாசாபரணம் கல்பயாமி நமஹ. மூக்குத்தி ஸ்ரீ லலிதாயை அதர யாவகம் கல்பயாமி நமஹ. குங்குமத்தனார் ஓம் ஸ்ரீ லலிதாயை பிரதம பூஷணம் கல்பயாமி நமஹ. சுமங்கல் கிட்ட கொடுத்துட்டு அவளை காமிச்சு பின்னால் வச்சா பாருங்க எல்லாரும் காமிக்கிறோம். இல்லம்மா சுமங்கள்கிட்ட கையால தொட்டு வரிசையா இப்ப போடுங்க. ஓம் ஸ்ரீ லலிதாயை கனக சிந்தாக்கம் கல்பயாமி நமஹ. தங்க அடிய ஸ்ரீ லலிதாயை பதக்கம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லலிதாயை மகாபதகம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லலிதாயை முக்தாவளிம் கல்பயாமி நமஹ. முத்துமால போட்டுருங்க அப்படியே. ஸ்ரீ லலிதாயை ஏகாவளிம் கல்பயாமி நமஹ. எழுதுங்கம்மா எழுதுங்க சரி பண்ணுங்க. ஸ்ரீ லலிதாயை சன்னதீரம் கல்பயாமி நமஹ. தோல் செங்கில் ரெண்டு தோல்லையும் அப்படி செங்கில் மாதிரி போடுங்க. ஸ்ரீ லலிதாயை கேயூரயுகுல சதுஷ்டயம் கல்பயாமி நமஹ. நாலு புஜங்களையும் வைக்கணும். ஸ்ரீ லலிதாயை வளையாவளிம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லலிதாயை ஊர்மிகாவளிம் கல்பயாமி நமஹ. ரிங் இது சரி பண்ணுங்க. ஸ்ரீ லலிதாயை காஞ்சிதாம கல்பயாமி நமஹ. ஒட்டியான ஸ்ரீ லலிதாயை கட்டிசூத்திரம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லலிதாயை சௌபாக்யாபரணம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லலிதாயை பாதகடகம் காலுக்கு காம்பு காப்பு. ஸ்ரீ லலிதாயை நமஹ ரத்னநூபுரம் கல்பயாமி நமஹ. சிலம்பு ஸ்ரீ லலிதாயை பாதாங்குலியகம் கல்பயாமி நமஹ. காலுக்கு மெட்டி. ஸ்ரீ லலிதாயை பாசம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லலிதாயை அங்குசம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லலிதாயை புன்றேட்சு சாபம் கல்பயாமி நமஹ. புஷ்பங்கள் போடுங்க. ஸ்ரீ லலிதாயை புஷ்பபாணான் கல்பயாமி நமஹ. புஷ்பங்கள் உதிரி புஷ்பங்கள் போடும். ஸ்ரீ லலிதாயை ஸ்ரீமன் மாணுக்கிய பாதுகே கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லலிதாயை சுசமான வேஷாபிராவரண தேவதாபிஸ்த மகாசக்கர அதிரோகணம் கல்பயாமி நமஹ. சக்கரத்துக்கு சக்கரத்து அங்கே வைங்க. ஸ்ரீ லலிதாயை காமேஸ்வராங்க பர்யங்க உபவேசனம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லலிதாயை அமிர்தாபவ சசகம் கல்பயாமி நமஹ. சேன் ஸ்ரீ லலிதாயை ஆசமனம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லலிதாயை கற்பூர வீட்டிகாம் கல்பயாமி நமஹ. கற்பூர வீட்டிகான்னு நம்ம சாதாரணமா பீடாங்கிறோம். ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் கஸ்தூரி குங்குமப்பூ ஜாதிக்காய் ஜாதிபத்ரி பாக்கு, வால் மிளகு, சுக்கு, சுண்ணாம்பு, ரத்தக்காம்பு, இப்படி கத்தக்காம்பு, இப்படிப்பட்டதான இவைகள்லாம் சேர்த்து அது பண்ணி அம்பாளுக்கு பண்ணணும். இங்க ஒரு விசேஷம் என்னன்னா, நம்ம சாதாரணமாக ஆகாரம் ஆன பிறகுதான் தாம்பூலத்தை போட்டுக்கிறதுன்னு வச்சிருந்துருக்கோம். ஆனா உபச்சாரங்கள்ல நைவேத்தியத்துக்கு முன்னாலேயே இது எப்பவே நைவேத்தியத்துக்கு முன்னால இதை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆகையால் முதல் ஆனந்தோல்லாச விலாசஹாசம் கல்பயாமி நமஹ. அம்மா எல்லோரும் ஒவ்வொருத்தரும் மூணு தரம் சுத்துப்போம். சீக்கிரமா கற்பூரம் அடங்கி படி. வாங்க வாங்க வாங்கிக்கோங்க. நல்லதா நல்லதா. ஓம் ஸ்ரீ லலிதாயை சத்ரம் சமர்ப்பயாமி நமஹ. ஓமைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ லலிதாயை தாமர யுகலம் கல்பயாமி நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாயை தர்ப்பணம் கல்பயாமி நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாயை தாள விருந்தம் கல்பயாமி நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாயை கந்தம் தாரயாமி நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாயை புஷ்பாணி பூஜயாமி நமஹ. எல்லாரும் கையில புஷ்பத்தை எடுத்துன்னு பூஜை பண்ணுங்க ஒரே சமயத்துல. யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பகவான் பவதி. ஸ்ரீ லலிதாயை நம தூபமாக்ராபயாமி நம. ஓம் ஸ்ரீ லலிதாயை நம தீபம் தர்சயாமி நம. ஓம் ஸ்ரீ லலிதாயை நைவேத்யம் கல்பயாமி நம. எழுந்து போய் நைவேத்தியம் பண்ணோம். ஒரு தொழுக்கு அதுல போடுங்க. உங்களுக்கு புஷ்பம் வேண்டும். ஓம் போத் நீங்க வந்துருங்க. எப்படி இங்கே திருவிழா இப்படி 64 பூஜை நைவேத்தியாந்தம் பூஜை. இதுக்கப்புறம் முத்திரை காட்டணும். நீங்க அந்த பக்கம் திரும்பி அம்பாளை கொடுக்கணும். ரகசியமா கட்டணும். அப்படி உட்கார்ந்து பண்ணணும். உபத்தரம் வரிசை பண்ண ரகசியமா பண்ணா அந்த பக்கம் தெரியும். இப்படி இப்படி இந்த முத்திரைகள் போட்டு அம்பாளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாச்சு, ஆனந்தமா இருந்துட்டு இருக்கா. இந்த 64 உபச்சாரங்கள் இல்லாமல் சில உபச்சாரங்கள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. தன்னேபி அஷ்டவ் தந்திராந்தரே, தந்திராந்தரத்துல சொன்னதான 8 உபச்சாரங்கள் அதையும் இப்ப பண்ணுவாங்க. அது சிவபாத பிரசூனானாம் தாரணம் ச ஆத்மரோபணம் பரிவார விசிருஷ்டிச்ச குரு பக்தார்ச்சனம் ததா சைவ புஸ்தக பூஜா ச சிவக்னி யஜனம் ததா சிவபாதோதகதானம் சாங்கம் பிராணாக்னிஹோத்ரகம் ஏதே சதுஷ்டயுதாஹ உபசாராஹ த்விசப்ததி. இப்படின்னு இப்பொழுது 8 உபசாரங்கள் மேல பண்ண போறாங்க. இதோட சேர்ந்து 72 உபசாரங்கள் விசேஷமாக அம்பாளுக்கு ஆனந்தத்தை கொடுத்து லோகக்ஷேமத்தையும் குடும்பக்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியதான விசேஷமான உபசாரங்கள். சிவபாத பிரசூனானாம் தாரணம், அம்பாள் பாதத்துல புஷ்பத்தை போட்டு அதை எல்லாருக்கும் கொடுக்கணும். அங்க இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணும். பிறகு பரிவார விசிருஷ்டி, அம்பாளுக்கு 4 காசு போடுங்க. பரிவார விசிருஷ்டி சுவாமி காசு கொடுங்க. எவ்வளவு சரி வைங்க, 2 காசு கொடுங்க போறோம். குரு அர்ச்சனம், அதுக்கப்புறம் பக்தார்ச்சனம், பக்தால் மேல போடுங்க. சிவபுஸ்தக பூஜா, சைவ புஸ்தக பூஜா, அதுக்கு அடுத்தது சிவாக்னி பஜனம், தியானம் பண்ணிட்டு அம்பாள் பவாய தேவாய நமஹ, பவாய தேவாய நமஹ, ருத்ராய தேவாய நமஹ, உக்ராய தேவாய நமஹ, பீமாய தேவாய நமஹ, மகதே தேவாய நமஹ. பிறகு சிவபாதோதகாதானம், சிவனுக்கு பூஜை பண்ண அந்த தீர்த்தத்தை எல்லாருக்கும் கொடுங்க. அது இல்ல, இது அடிஷனல், இது அதிகமாக இருக்கு. அதான் அந்நேபி அஷ்டவ் தந்திராந்தரே. பிறகு பிராணாக்னி ஹோத்திரகம், அந்த புஷ்பத்தை எடுத்து உங்கள்கிட்ட சேர்த்துக்கிறது ரைட். அவ்வளவு. இப்படி 64 உபச்சாரங்கள், மேல 8 உபச்சாரங்கள், இப்படி தந்திராந்தங்களான உபச்சாரங்களை பார்த்தோம். விசேஷமாக அதை அனுபவிச்சோம். இது இங்க இருக்கிறவ பக்தியோட பண்ணிருக்கா. இவாளுக்கு எல்லோருக்கும் அம்பாள் சகல க்ஷேமத்தையும் கொடுக்கணும். நம்ம வந்தவா எல்லோரும் பார்த்தவாளுக்கே சகல க்ஷேமத்தை உண்டாகும். அப்படி அந்த விசேஷமான பூஜை. இதை இத்தனைக்கும் காரணம் நமக்கு இப்படி அழகான ஒரு இடத்தை கொடுத்து ஏசி ரூம்ல உட்கார வச்சு அழகா பார்த்து கொடுத்திருக்கு பாரதி வித்யா பவன். அவளுக்கு நம்ம இது பண்ணி அவ பார்த்துட்டே இருக்கார். இவளுக்கு என்னென்ன வசதியை நம்ம பண்ணி கொடுக்கணும்ங்கிற எண்ணத்துல பார்த்துட்டே இருக்க, நம்ம தனியா பிரார்த்திக்க வேண்டியது இல்ல. அம்பாள் அவளுக்கும் க்ஷேமத்தை கொடுத்து நாமும் மேலும் மேலும் இந்த பக்தியோட அம்பாளுடைய வழிபாட்டிலேயே இருக்கோம்னு பிரார்த்திச்சுண்டு இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. அடுத்தது அடுத்த வாரம். ஹரி ஓம். எல்லோருக்கும் பிரசாதம் இருக்க கொண்டு வந்திருக்கா, பிரசாதம் வாங்கிட்டு கிளம்ப. ஹர ஹர மகாதேவா. பாலகிருஷ்ணன் அவருக்கு பிரசாதம் முதல்ல கொடுங்க. சுவாமி அவர் கூப்பிடுங்க. ராமச்சந்திர கூப்பிடுங்க.
சொல்லுவார்கள்.